புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கான நிகழ்ச்சியில் இன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்சியர் திருமதி பி அமிர்தவர்ஷினி அவர்கள் வழங்கும் உன்னால் முடியும் 12வது பகுதியினை குரூப் 4 தேர்வுகளுக்கான யூனிட் 1 பொது அறிவியல் குறித்த தகவல்களை தற்பொழுது நமது பண்பலியில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் அமிர்தவர்ஷினி. இன்னைக்கு நம்ம TNPSC குரூப் 4 பாடத்திட்டத்தில் உள்ள யூனிட் 1 பொது அறிவியல், அதாவது ஜென்ரல் சயின்ஸின் கீழ் உள்ள உயிரியல்ல விலங்கியல் பகுதியான உடல் இயல்ல மனித உறுப்பு மண்டலத்தை பத்தி தெளிவா தெரிஞ்சுப்போம். உறுப்புகள் ஒருங்கிணைந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வது உறுப்பு மண்டலம்னு சொல்றாங்க. இந்த உறுப்பு மண்டலமானது அடிப்படை திசுக்களாக ஒருங்கிணைந்த உறுப்புகளின் கூட்டமைப்பானது அப்படின்னு சொல்றாங்க. இது 8 பிரதான உறுப்பு மண்டலமாக இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு மண்டலம் அதாவது ஸ்கெலிட்டன் சிஸ்டம், அப்புறம் தசை மண்டலம் அதாவது மஸ்குலர் சிஸ்டம், அப்புறம் செரிமான மண்டலம் டைஜஸ்டிவ் சிஸ்டம், அப்புறம் சுவாச மண்டலம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அப்புறம் இரத்த ஓட்ட மண்டலம் சர்க்குலேட்டரி சிஸ்டம், நரம்பு மண்டலம் நர்வஸ் சிஸ்டம், நாளமில்லா சுரபி மண்டலம் எண்டோக்ரைன் சிஸ்டம், கழிவு நீக்க மண்டலம் எஸ்கிரேட்டரி சிஸ்டம். ஃபஸ்ட்டு எலும்பு மண்டலத்தை பற்றி பார்க்கலாம். எலும்பு மண்டலம் வந்துட்டு எலும்புகள், குருத்தெலும்புகள், மூட்டெலும்புகள் இந்த 3 ஆக்கப்பட்டிருக்கு. தசைகள் அதாவது மசில்ஸ், நம்ம மசில்ஸ் இணைவதற்கு ஏற்ற பகுதியாக எலும்புகள் திகழ்கின்றன. நம்ம நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, மெல்றதுக்கு, இந்த மாதிரி செயல்களை செய்கிறதுக்கு எலும்பு மண்டலம் உதவியாக இருக்குது. ஒரு நார்மல் சராசரி மனுஷனோட உடம்பில் 206 எலும்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. சில குருத்தெலும்புகள், இணைப்பு இலைகள், தசை நார்கள் இவை எல்லாத்தையும் எலும்பு மண்டலம் உள்ளடக்குதுன்னு சொல்கிறாங்க. இணைப்பு இலைகள் ஒரு எலும்பையும் இன்னொரு எலும்பையும் இணைக்கிறதுக்காக உதவுது. தசை நார்கள் எலும்புகளையும் தசைகளையும் இணைக்கிறதுக்காக உதவுது. எலும்பு மண்டலம் வந்துட்டு 2 பிரிக்கிறாங்க, அதாவது அச்சு சட்டகம், அப்புறம் இன்னொன்று இணைப்பு சட்டகம். அச்சு சட்டகம் மனித உடலின் செங்குத்தான அச்சை உருவாக்குது. மண்டையோடு, முதுகெலும்பு தொடர், விழா எலும்பு கூடு இவை 3 அச்சுச்சட்டகமாக பிரியுது. அடுத்து மார்பு வளையங்கள், இடுப்பு வளையங்கள், கை கால் எலும்புகள் இது 3 இணையுறுப்பு சட்டகமாக பிரியுது. அடுத்தது மண்டையோட்டை பற்றி பார்ப்போம். மண்டையோட்டில் மண்டையோடு எலும்புகளும் முகை எலும்புகளும் இருக்குது. மண்டையோடு நம்ம மூளையோட உள்ளமைப்பையும் முகத்தோட உள்ளமைப்பையும் பாதுகாக்க உதவுது. அடுத்து முதுகெலும்பு தொடர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது மண்டையோட்டோட அடிப்பகுதியிலிருந்து ஆரம்பிக்குது. நம்மளோட முதுகு தண்டுவடத்தை பாதுகாக்க உதவுறது எதுனா முதுகெலும்பு தொடர் தான். இது சின்ன சின்ன முள் மாதிரி இருக்க எலும்பு தொடர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்து விழா எலும்பு கூடு பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது 12 இணைகள் கொண்டு வளைந்த தட்டையான எலும்புகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. நம்மளோட இருதயம், நுரையீரல் மாதிரியான மிகவும் மெல்லிதான உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுகிறது. அடுத்து கை கால் எலும்புகள், இது முன்னங்கை பின்னங்கை அப்படின்னு 2 இணைகளை கொண்டது. முன்னங்கை எலும்புகள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம பிடிக்க, எழுத இந்த மாதிரி செயல்களை செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது. பின்னங்கை எலும்புகள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நடக்க, உட்கார இந்த மாதிரி செயல்களை செய்கிறதுக்கு உதவுது. அடுத்தது தசை மண்டலம், நம்மளோட எலும்பு மண்டலத்தையும் நரம்பு மண்டலத்தையும் ஈஸியாக சேர்க்க தசை மண்டலம் உதவுது. நம்மளோட தசைகள் தான் நம்மளோட உடல் வெப்பநிலையை சீராக வைக்க உதவுது. தசைகள் 3 பிரிக்கிறாங்க: எலும்பு தசைகள், மென் தசைகள், இதய தசைகள். எலும்பு தசைகள் நம்ம உடலில் உள்ள எலும்புகளுடன் இணைந்து செயல்படுகிறது. மென்தசைகள் நம்ம உடலில் இருக்க சிறுநீரகப்பை, தனிமப்பை இந்த மாதிரி இருக்கிற ஆர்கன்ஸ் மேலே ஒரு சின்ன லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி சுவர் மாதிரி காணப்படுது. அப்புறம் இதய தசைகள், இது இதயத்துக்கு மேலே ஒரு சுவர் மாதிரி இருந்து செயல்படுது. நம்மளோட இதயம் சீராகவும் தொடர்ச்சியாக துடிக்கவும் உதவுது. அடுத்தது செரிமான மண்டலம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். செரிமான சுரபிகளான உமிழ்நீர் சுரபி, கல்லீரல் மற்றும் கணையம் இவை மூன்றும் உணவு குழாயோட தொடர்போடு இருக்குது. நம்மளோட செரிமான மண்டலத்தோட வேலையே சிக்கலான உணவுப் பொருளை எளிய மூலக்கூறுகளாக மாற்றுவது தான் இதோட வேலை. அடுத்தது சுவாச மண்டலம். இதோட வேலையே ஆக்சிஜனை உள்ளே இழுத்து நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறது தான் இதோட பிரதான வேலை. ஃபஸ்ட்டு நுரையீரல். நம்ம சுவாசம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது நம்மளோட நுரையீரல் தான். நுரையீரலை சுற்றி இரு அடுக்குகளை கொண்ட ஒரு பாதுகாப்பு படலம் காணப்படுது. இதுக்கு பேர் ப்ளூரா. நம்மளோட சுவாச மண்டலம் மூன்று வேறுபட்ட செயல்நிலைகளை கொண்டது. வெளி சுவாசம், உட்சுவாசம், செல் சுவாசம். வெளி சுவாசம்னா வெளியில் இருக்கிற காற்றை உள்ளே இழுத்து உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளுறது தான் வெளி சுவாசம்னு சொல்கிறாங்க. உட்சுவாசம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கிற ஆக்சிஜனை உடல் முழுக்க பரப்பி அதில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு பேர் தான் உட்சுவாசம்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸுக்கு இரத்த சிவப்பணுக்கள், அதாவது RBCs, ரெட் பிளட் செல்ஸ், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து செல் சுவாசம். நம்மளோட உடம்புக்குள்ளே இருக்கிற செல்கள் வழியாக ஆக்சிஜன், அதாவது O2-வை எடுத்துக்கொண்டு CO2, அதாவது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது. இப்போ நம்ம உறுப்பு மண்டலத்தில் எலும்பு மண்டலம், தசை மண்டலம், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் இந்த நாளும் பார்த்துருக்கோம். இதில் இருக்க சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். எலும்பு மண்டலம், நம்ம முகத்தில் இருக்கிற ஜா, அதாவது லோயர் ஜா, அதாவது அடிக்கீழ் தாடை, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான எலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம உடம்பு முழுக்க இருக்கிறதுலேயே ரொம்ப சின்ன எலும்பு எது சொல்கிறாங்கன்னா காதில் இருக்கிற எலும்பு தான். நாம அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன எலும்புன்னு சொல்கிறாங்க. இது 2.8 மில்லிமீட்டர் தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புலையே இருக்க ரொம்ப நீளமான எலும்பு எதுனா நம்மளோட தொடை எலும்பு தான். ஒரு சராசரி குழந்தை, பிறந்த குழந்தைக்கு 300 எலும்புகள் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது வளர 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 206 எலும்புகளாக மாறிடும்னு சொல்கிறாங்க. அது ஜாயிண்ட் ஆகி ஒரு எலும்புகளும் இன்னொரு எலும்புகளும் சேர்ந்து 206 எலும்புகளாக மாறிடும். நெக்ஸ்ட்டு, மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலையும் ஏறக்குறைய 300 மில்லியன் நுண் காற்றுப்பை இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம கொட்டாவி, சராசரியாக கொட்டாவி விடுறதன் மூலம் நிறைய ஆக்சிஜனை உள்ளே இழுத்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை நிறையா வெளியே விட முடியும்னு சொல்கிறாங்க. நார்மலாக மூக்கு வழியாக விடுறதை விட கொட்டாவி விடும்போது நிறையா ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து இரத்த ஓட்ட மண்டலம் பற்றி பார்க்கலாம். இரத்த ஓட்ட மண்டலம்ங்கிறது நம்ம உடல் முழுக்க இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் சென்று வர்றது தான் இரத்த ஓட்ட மண்டலம். இது இருதயம், இரத்த குழாய், இரத்தம் ஆகிய எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்குது. நம்ம உடம்பில் இருக்கிற தீங்கு விளைவிக்கிற கிருமிகளிலிருந்து இரத்த ஓட்ட மண்டலம் தான் நம்மளை காப்பாற்றுது. இரத்த ஓட்ட மண்டலம்னு சொன்னாவே இதயம் தான் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது. நம்ம இதயம் 2 நுரையீரலுக்கும் நடுவில் இருக்குது. இதயம் 2 சுவர்களை கொண்டு பெரிகார்டியம் உறையினால் சூழப்பட்டுள்ளது. நம் வாழ்நாள் முழுவதும் இரத்தத்தை உந்தி அனுப்புது நம்மளுடைய இதயம். இதயத்தின் குழாய்கள், இது அது வழியாக இரத்தத்தை எடுத்து செல்றதுக்கு உதவுது. நம்மளோட உடம்பில் 3 வகையான இரத்த குழாய்கள் இருக்குது. அவை என்னென்னா தனமீன்கள், சிறைகள், தந்துகிகள். அடுத்தது இரத்தம். இரத்தம் வந்துட்டு பிளாஸ்மா மற்றும் அணுக்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. இது RBCs, ரெட் பிளட் செல்ஸ், WBCs, ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த சிவப்பணுக்கள், பிளேட்லெட்ஸ், இரத்த தட்டுக்கள், இவையாக இரத்தத்தை பிரிக்கிறாங்க. இரத்த சிவப்பணுக்கள் எலும்பு மஜ்ஜையில் உருவாக்கப்படுகின்றன. நம்ம இரத்தத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடையும் ஆக்சிஜனையும் பிரிக்கிறதுக்கு தான் ரெட் பிளட் செல்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இரத்த சிவப்பணுக்கள் ரொம்ப உதவுது. அடுத்தது நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம் நியூரான்கள் மற்றும் நரம்பு செல்களால் ஆனது. இந்த மண்டலத்தில் மூளை, தண்டுவடம், உணர்ச்சி உறுப்புகள் மற்றும் நரம்புகள் உள்ளன. நரம்பு மண்டலமும் நாளமில்லா சுரபி மண்டலமும் இணைந்து கடத்தல் மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகிய 2 முக்கிய பணிகளை மேற்கொள்கின்றன. அடுத்தது மூளையை பற்றி பார்ப்போம். மத்திய நரம்பு மண்டலத்தின் ஒரு முக்கிய பகுதி மூளை. இது உடல் முழுவதும் நடைபெறும் அனைத்து செயல்களையும் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துகிறது. மேலும் நினைவாற்றலுக்கும் ஞாபக சக்திக்கும் உறைவிடமாக அமைகிறது. நம்ம மூளை மண்டையோட்டின் கபால குழியில் இருக்கு. நமது மூளை 3 உறைகளால் சூழப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. உறைகள் வந்துட்டு ஜவ்வு போன்ற பகுதிகளாக இருக்கும். அந்த உறைகளுக்கு பேர் மூளை உறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதனின் மூளையை 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. முன்மூளை, நடுமூளை மற்றும் பின்மூளை. அதாவது பெருமூளை செரிபரம், சிறுமூளை செரிபெல்லம், தண்டுவடம் மெடுலா ஆப்லாங்கேட்டா அப்படின்னு பிரிக்கிறாங்க. பின்மூளையிலுள்ள தண்டுவடம் ஒரு முகுளத்தின் தொடர்ச்சின்னு சொல்கிறாங்க. இது முதுகெலும்பு தொடரினால் மூடப்பட்டிருக்கிறது. ஒரு சராசரி மனிதனின் மூளை அவனுடைய வாழ்நாள் முழுவதும் கிட்டத்தட்ட 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை சேகரிக்க முடியும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அடுத்தது உணர்வு உறுப்புகள். நம் உடம்பில் 5 உணர்வு உறுப்புகள் இருக்குது. அதாவது கண், காது, மூக்கு, நாக்கு மற்றும் தோல். முதல்ல கண்ணை பற்றி தெரிஞ்சுப்போம். கண்கள் நம்ம பார்க்கறதுக்கு உதவுது. நம்மளோட கண் இமைகள் மற்றும் புருவங்கள் கண்களில் விழுகிற தூசி அழுக்கு படியாமல் பாதுகாக்குது. நம்ம கண்ணை 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. அதாவது கார்னியா, ஐரிஸ் மற்றும் கண்மணி. கண்மணி அப்படிங்கிறது பியூப்பிள். ஒரு வளர்ந்த மனிதனினுடைய கண்ணின் அளவு 1-2 மில்லிமீட்டர் அளவில் வேறுபடுது. ஒரு சராசரி பிறந்த குழந்தையின் கண்ணின் நெட்டாங்க நீளம 16-17 மில்லிமீட்டராக காணப்படுது. பின்னர் வேகமாக வளர்ச்சியடைந்து 3 வயதில் 22.5-23 மில்லிமீட்டர் நீளத்தை எட்டும். 13 வயதில் கண் முழுமையாக வளர்ச்சியடைகிறது. மனிதர்களின் கருவிழி கருப்பு, பழுப்பு, நீலம், பச்சை அப்படின்னு பல நிறங்களால் இருக்குது. கருவிழியில் மெலனோசைடுகள் உற்பத்தி செய்யும் மெலனின் கண்களின் நிறத்தை தீர்மானிக்கிறது. உலகத்தில் கருப்பு மற்றும் பழுப்பு நிற கண்கள் தான் அதிகமாக காணப்படுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. கருப்பு மற்றும் பழுப்பு நிற கண்களையொட்டி பச்சை நிற கண்கள் தான் அடுத்தபடியாக நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து அதாவது 4வது இடமாக நீல நிற கண்கள் இருக்குது. முதல்ல கருப்பு, அடுத்து பழுப்பு, அப்புறம் பச்சை, அப்புறம் நீல நிற கண்கள். சாம்பல் நிற கண்கள் மிகவும் அரிதானவை. இவை எதனால் இருக்குன்னா நிறமின்களின் பற்றாக்குறையால் தான் சாம்பல் நிற கண்கள் இருக்கின்றன. இவை மட்டுமல்லாது பல நிறங்களின் சேர்க்கையாக காணப்படும் கண்களை ஹேசல் கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை பெரும்பாலும் பச்சை மற்றும் பழுப்பு நிறங்களின் சேர்க்கையாக காணப்படுகின்றன. அடுத்தது செவிகள். செவிகள் கேட்கிறதுக்கு பயன்படுகிறது. இவை புறச்செவி, நடுச்செவி மற்றும் உட்செவி போன்ற 3 பகுதிகளை கொண்டுள்ளது. நமது காதுகள் கேட்பதற்கு மட்டுமல்லாமல் நம்மளை சமநிலைப்படுத்துறதுக்கும் உதவி செய்யுது. நம்ம கீழே விழாமல் நிமிர்ந்த நிலையில் நிற்பதற்கு தேவையான சமநிலையை காதுகள் நமக்கு அளிக்கின்றன. மனிதனின் உட்செவிக்குள்ள தான் பல முக்கிய உணர்வுகளுக்கு காரணமாக கட்டமைப்புகள் இருக்குது. நமது புறச்செவி அல்லது நடுச்செவியில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் காது கேளாமை ஏற்படும், நோய் உருவாகும். காது நோய்களால் செரிமான இழப்பு, காது இரைச்சல் மற்றும் சமநிலை சீர்குலைவால் மயக்கம் போன்ற பாதிப்புகள் உண்டாகும். நமது செவிக்குழாய் 2.2 சென்டிமீட்டர் நீளமாக இருக்கும். செவிக்குழாயின் முற்பகுதி குருத்தெலும்புகளால் சூழப்பட்டிருக்கின்றன. செவிக்குழாயை சுற்றியுள்ள தோலில் காது மெழுகு சுரபியும் எண்ணெய் சுரபியும் சேர்ந்து காதை பாதுகாப்பதற்கு காது மெழுகை உருவாக்கின்றன. அடுத்தது நடுச்செவி. புறச்செவிக்கும் உட்செவிக்கும் இடையில் நடுச்செவி அமைந்துள்ளது. டெம்போரல் எலும்பில் அமைந்துள்ள காற்று நிரப்பிய குழியான பகுதியாக நடுச்செவி காணப்படுகிறது. இதை செவிப்பறை குழி அப்படின்னும் கூப்பிடுறாங்க. நம்ம வாய் அசைக்கும்போது செவிக்குழாய் திறக்கிறது. நடுச்செவியில் 3 செவி குருத்தெலும்புகள் இணைப்பு இழைகளுடன் அமைந்துள்ளது. அடுத்தது உட்செவி. நடுசெவிக்கும் உள்ள அப்பால் இருக்கிறது உட்செவி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சங்கு போன்ற அமைப்பை கொண்டு காக்கிலியா மற்றும் வெசிடிஃபியூல் ஆகியவற்றால் ஆனதாகும். நமது காதின் நடு அறையில் உள்திரவமும் மற்ற இரண்டு அறையில் சுற்ற திரவமும் அடங்கியுள்ளது. மனிதனின் காதுக்கு ஒரு ஒரு பகுதிக்கும் ஏற்றவாறு இரத்தம் விநியோகப்படுகிறது. புறச்செவிக்கு பல தமனிகள் இரத்தத்தை வழங்குகின்றன. பின்செவி தமனி புறச்செவிக்கான இரத்தத்தின் பெரும்பகுதியை வழங்குகின்றது. நடுசெவிக்கான இரத்தத்தை பின்தலை அல்லது பின்செவி தமனியின் மார்பு கிளைகள் வழங்குகின்றன. அடுத்தது தோல். உடல் முழுவதும் மூடியுள்ள மிக பெரிய உணர் உறுப்பு தோல்தான். நம்மளுடைய உடம்பை சீராக வச்சிருக்க உதவுவது தோல்தான். அதாவது இப்போ நம்மளுடைய சுற்றி இருக்க பகுதி ரொம்ப குளிரா இருந்தா நம்ம உடல் இயற்கையாவே நம்ம உடம்புக்குள்ள ஒரு வெப்பத்தை உருவாக்கி நம்ம உடம்புல சமநிலையில இருக்க உதவுது. அதே போல நம்மளுடைய சுற்றி இருக்க பகுதி ரொம்ப சூடா இருந்தா இயற்கையாவே நமக்கு வேர்வையை வரவழைத்து அந்த வேர்வையால நம்ம உடம்புல உடலை குளிர்ச்சியடைய செய்யுது. அப்படி செய்யும் போது நம்மளுடைய உடம்பு தானாகவே சீராகுது. நம்மளுடைய தோல் தான் நுண்ணுயிரிகளிடமிருந்து நம்மளை காப்பாத்துது. சூரிய ஒளியிலிருந்து விட்டமின் டி பெறுவதற்கு நம்மளுடைய தோல் சருமம் மிகவும் உதவுகிறது. ஒரு பெண் கருவுற்று 6வது வாரத்திலிருந்தே அந்த சிசுக்கு தோல் வளர்ச்சி அடையுது. அப்பொழுதுள்ள கருவின் நீளம் 14 மில்லிமீட்டர். அப்பொழுது இருக்கும் தோல் அந்த கருவை போத்தி இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 9வது வாரம் வளரும் பொழுது அந்த தோல் தடிமனாக தொடங்கும். கருவின் 15வது வாரம் முதல் 16வது வாரம் வரை தோல் வளர்ச்சி அடைந்து 8 முதல் 12 சென்டிமீட்டராக மாறி இருக்கும். 17வது வாரத்தில் கெரட்டின் அணுக்கள் உருவாக்கி வெளித்தோலானது முழு வளர்ச்சி அடையுது. மனிதனின் தோலின் அமைப்பு 2 வகையாக பிரிக்கப்படுது. அதாவது மேல்தோல், அடித்தோல். மேல்தோல் அப்படின்னா எபிடர்மிஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அடித்தோல் அப்படின்னா டெர்மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நாளமில்லா சுரபி மண்டலத்தை பற்றி பார்ப்போம். உடலில் பல்வேறு செயல்களை நாளமில்லா சுரபி மண்டலம் ஒழுங்குபடுத்தி நமது உடலின் உட்புற சூழலை பராமரிக்கின்றன. உடலில் பல்வேறு நாளமில்லா சுரபிகள் அமைந்துள்ளன. இந்த சுரபிகள் ஹார்மோன்கள் என்ற வேதியியல் பொருட்களை உருவாக்கிறது. நாளமில்லா சுரபிகளான பியூட்டரின் சுரப்பி மற்றும் ஃபீனியல் சுரப்பி மூளைகளின் அடிப்பகுதியை இருப்பிடமாக கொண்டிருக்கிறது. தைராய்டு சுரபி கழுத்தை அதன் இருப்பிடமாக கொண்டிருக்கிறது. அதே போல தைமஸ் சுரப்பி மார்பு கூட்டை அதன் இருப்பிடமாக கொண்டிருக்கிறது. கப சுரப்பி, கேடய சுரபி, இணை கேடய சுரபி, அந்நீரக சுரபி, கணையம், இணைப்பெருக்க சுரபி, கூம்பு சுரபி, இவை அனைத்தும் மிக முக்கிய நாளமில்லா சுரபிகளாக கருதப்படுகின்றன. அடுத்தது கழிவு நீக்க மண்டலத்தை பற்றி பார்ப்போம். நம் உடலிலிருந்து நைட்ரஜன் கலந்த கழிவுகள் கழிவு நீக்க மண்டலம் மூலம் வெளியேற்றப்படுகின்றன. இதில் சிறுநீரகங்கள், சிறுநீர் நாளங்கள், சிறுநீர்ப்பை மற்றும் சிறுநீர் புறவழி ஆகியவை அடங்கும். மனித உடம்புல சிறுநீரகம் வயிற்றின் பின்புறத்தில் காணப்படுகின்றது. வலது சிறுநீரகம் கல்லீரலுக்கு கீழேயும் இடது சிறுநீரகம் மண்ணீரலுக்கு அருகிலும் அமைக்கப்பட்டுள்ளது. நமது விலா எலும்பில் உள்ள 11வது மற்றும் 12வது எலும்புகள் தான் நம்மளுடைய சிறுநீரகத்தை பாதுகாக்குது. ஒரு மனிதனின் சிறுநீரகம் கிட்டத்தட்ட 11-14 சென்டிமீட்டர் அளவு நீளமாகவும், 6 சென்டிமீட்டர் அகலமாகவும், 4 சென்டிமீட்டர் தடிமனாகவும் இருக்கின்றன. மனிதனின் சிறுநீரகத்துடைய பிரதான வேலையை கழிவை நீக்குவதுதான். ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பற்றி பார்ப்போம். நம்ம ஏன் நிறையா தண்ணி குடிக்கிறோம் தெரியுமா? ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கிறான்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர்லிருந்து 3 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் குடிக்கிறான். நம்ம உடம்பில் 70% தண்ணி தான் இருக்குது. மிச்சம் இருக்கிற 30% தான் மற்றவை இருக்குது. இந்த 70% தண்ணியில் நம்ம உடம்பில் எந்த பகுதியில் நிறையா தண்ணீர் இருக்குன்னு தெரியுமா? நம்ம மூளையில் இருக்கிற சாம்பல் நிற பகுதி, அதாவது கிரே மேட்டர்னு சொல்கிற பகுதியில் தான் நிறையா தண்ணி இருக்குது. அதே போல் எந்த பகுதியில் ரொம்ப கம்மியான தண்ணி இருக்குது தெரியுமா? கொழுப்பு செல்களில் தான் ரொம்பவே கம்மியான தண்ணீர் இருக்குது. நம்மளுடைய மூளையில் இருக்கிற சாம்பல் நிற பகுதியில் எவ்வளோ தண்ணீர் இருக்குன்னா 85%, அதாவது 85% தண்ணீரால் தான் நிரப்பப்பட்டிருக்கு. அதே போல் கொழுப்பு செல்களில் வெறும் 15% மட்டும்தான் தண்ணீர் இருக்குது. நம்மளுடைய சிறுநீரகத்துக்கு எந்த பகுதி இரத்தத்தை கொண்டு போகுதுன்னு தெரியுமா? சிறுநீரக தமனி. இதுதான் ஆக்சிஜனும் யூரியாவும் உள்ள இரத்தத்தை சிறுநீரகத்துக்கு கொண்டு போகுது. சிறுநீரக சிறை தான் வடிக்கப்பட்ட இரத்தத்தை கீழ் பெருஞ்சிறைக்கு கொண்டு செல்லுது. சிறுநீரகத்திலிருந்து சிறுநீரக குழாய் தான் நம்மளுடைய சிறுநீரை சிறுநீரக பைக்கு கொண்டு செல்லுது. அதாவது சிறுநீரகத்துக்கும் சிறுநீரக பைக்கும் ஒரு டியூப் மாதிரி இருந்து அந்த கழிவை கடத்துது. சிறுநீரக புறவழி, இது தசைகளால் சூழப்பட்ட குழாய் போன்ற அமைப்பாகும். இதன் மூலம் சிறுநீரகமானது உடலிலிருந்து வெளியேற்றப்படுவதை கட்டுப்படுத்துகிறது. இவ்வளவு நேரம் மனித உறுப்பு மண்டலத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். மனித உறுப்பு மண்டலம் எத்தனை வகையாக பிரியுதுங்கிறத மட்டும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். மனித உறுப்பு மண்டலம் 8 வகையாக பிரியுது. எலும்பு மண்டலம் ஸ்கெலிட்டல் சிஸ்டம், தசை மண்டலம் மஸ்குலர் சிஸ்டம், செரிமான மண்டலம் டைஜஸ்டிவ் சிஸ்டம், சுவாச மண்டலம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இரத்த ஓட்ட மண்டலம் சர்க்குலேட்டரி சிஸ்டம், நரம்பு மண்டலம் நர்வஸ் சிஸ்டம், நாளமில்லா சுரபி மண்டலம் எண்டோக்ரைன் சிஸ்டம், கழிவு மண்டலம் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். எலும்பு மண்டலத்தை பற்றி சின்னதாக ரீகேப் பார்த்துடலாம். மனித உடம்பில் 206 எலும்புகள் இருக்குது. அவை எலும்புகள், குருத்தெலும்புகள், மூட்டெலும்புகள் அப்படின்னு மூன்றாக பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாய்க்குழியில் காணப்படும் எலும்பு ஹயாய்டு எலும்பு. என்னென்னா ஹயாய்டு எலும்பு, ஹயாய்டு ஹயாய்டு எலும்பு. அப்புறம் செவி சிற்றெலும்புகள்னு சொல்கிறாங்க. இதில் 3 முக்கியமான எலும்புகள் இருக்குது. என்னென்னா சுத்தி எலும்பு, பட்டடை எலும்பு, அங்கவடி எலும்பு. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, அங்கே பற்றையில் சுற்றி வச்சு அடித்தாலும் காதுக்கு கேட்காது. காதோட எலும்புகள் அங்கே பற்றையில் சுற்றி வச்சு அடித்தாலும் காதுக்கு கேட்காது. சுத்தி எலும்பு, பட்டடை எலும்பு, அங்கவடி எலும்பு, அதாவது செவியோட எலும்புகள். அடுத்தது விலா எலும்பு கூட்டுகள் மொத்தம் எத்தனைன்னா 12 இருக்குது. அடுத்தது நமது உடல்லையே மிகச்சிறிய எலும்புனா காது எலும்பு தான். மிகச்சிறிய எலும்பு எங்கே காணப்படுதுன்னா காது எலும்பு. அது 2.3 மில்லிமீட்டர் நீளம்தான் இருக்குது. 2.8 மில்லிமீட்டர் நீளம்தான் இருக்குது. காதிலேயே இருக்க மிக சிறிய எலும்பு எதுனா அங்கவடி எலும்பு தான். அடுத்து நமது உடம்புலேயே இருக்க மிக நீளமான எலும்புனா தொடை எலும்பு தான் சொல்கிறாங்க. அடுத்தது குழந்தைகள் பிறக்கும் பொழுது 300 எலும்புகளோட பிறக்குது. அது வளர வளரதான் 206 எலும்புகளாக மாறுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா தசைகள், மஸ்குலேட்டரி சிஸ்டம், தசை மண்டலம். தசைகளால் இழுக்க மட்டும்தான் முடியும், தள்ள முடியாதுன்னு சொல்கிறாங்க. தசைகளால் இழுக்க மட்டும்தான் முடியும். அடுத்தது இதயத்தில் இருக்கிற தசைகள் என்ன தசைகள்னா இதய தசைகள். இது கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. இதயத்தில் இருக்கிற தசைகள் இதய தசைகள். அடுத்தது உணவு குழாயோட நீளம் வந்துட்டு 9 மீட்டர். அதுக்கப்புறம் உட்கிரகித்தல் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுகுடல். அதாவது நம்ம சாப்பிட்ற உணவில் செரிக்காத உணவை வந்துட்டு ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்புக்கு அனுப்பும். அது என்ன உறுப்புனா சிறுகுடல். சிறுகுடல் தான் பெருகுடலுக்கு அனுப்புது. அதுக்கப்புறம் சிறுகுடலோட நீளம் பார்த்தீங்கன்னா 6 மீட்டர். உணவு குழாயோட நீளம் 9 மீட்டர், சிறுகுடலோட நீளம் 6 மீட்டர். அதுக்கப்புறம் சிறுகுடலிருந்து உணவு சத்து பொருட்கள் எதன் வழியாக செல்கிறது? சிறுகுடலிருந்து உணவு சத்து பொருட்கள் எதன் வழியாக செல்லுதுன்னா கல்லீரல் வழியாக தான் செல்லுது. அதுக்கப்புறம் சுவாச பாதைக்குள்ள நம்ம சாப்பிட்ற உணவு செல்லாமல் இருக்கிறதுக்கு எது உதவியாக இருக்குன்னா வளை மூடி. அது மூடி இருக்கனால நம்ம மூச்சு இழுக்கும்போது அந்த வளை மூடி மூடி இருக்கும், சாப்பிடும்போது திறந்திருக்கும். இந்த வளை மூடியோட பெயர் எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, எபிக்ளாட்டிஸ். அடுத்தது நுரையீரலை சுற்றி 2 அடுக்குகளாக கொண்ட ஒரு பாதுகாப்பு படலம் என்னென்னா ப்ளூரா. அடுத்தது உடலில் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை எது கடத்துதுன்னு பார்த்தோம்னா இரத்த சிவப்பணுக்கள் RBCs, ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மனிதனுடைய நுரையீரலை ஏறக்குறைய 300 மில்லியன் நுண் காற்றுப்பைகள் இருக்குது. இந்த இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. 300 மில்லியன் காற்றுப்பைகள் இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளுடைய நுரையீரலை ஃப்ளூரா காக்கிற மாதிரி இதயத்தை பெரிகார்டியம் காக்குது. அதுக்கப்புறம் இரத்த சிவப்பணுக்கள் எங்கே உருவாகுதுன்னா எலும்பு மஞ்சைகள். அப்புறம் தமனிகள் என்ன நிறத்தில் இருக்கும்னா வெளிர் சிவப்பு நிறத்தில் இருக்கும். அப்புறம் சிரைகள் வந்துட்டு கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் நரம்பு மண்டலம் வந்துட்டு எதனால் ஆனது, நரம்பு மண்டலம் அடிப்படையாக எதனால் ஆனதுன்னா நியூரான்ஸ், நரம்பு செல்களால் ஆனது. அடுத்தது கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைத்தல், இது ரெண்டு பணியையும் எந்த மண்டலம் பார்க்குதுன்னா நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரபி மண்டலம் பார்க்குது. மனித உறுப்பு மண்டலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மீதமுள்ளவற்றை அடுத்தடுத்து வரும் தொகுதிகளில் தெரிந்து கொள்வோம்.
நேயர்களே, இதுவரை திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திருமதி பி அமிர்தவர்ஷினி அவர்கள் வழங்கிய உன்னால் முடியும் பகுதி 12 பொது அறிவு குறித்த தகவல்களை தற்பொழுது நமது பண்பொழியில் கேட்டோம். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.